சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 20, 2021. தலைப்ப மனிதன் உட்பட பிரபஞ்சம் அணுசக்தியால் உருவானதா? கோல்டன் உரை, நீதிமொழிகள், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிடக் கடவோம் வாருங்கள். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து சங்கீதம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள். பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே, அவரை துதியுங்கள். ஆகாயமண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏசாயா. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர். இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நெகேமியா. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வானசேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. மத்தேயு. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கொராசினே, உனக்கு ஐயோ. பெப்சாயிதாவே, உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்து சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்ணபூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். மத்தேயு. இப்படி அவர் ஜனங்களோடே பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். எரேமியா. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம். ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரந்தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோட்டிருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். மேரி பேக்கர் எதி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீ டிஸ்கிரிப்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிரியேட்டர். கொள்கை கடவுள் எல்லாவற்றையும் உருவாக்கி தனக்கு நேர்மாறாக ஒரு அணுவையோ அல்லது ஒரு உறுப்பையோ உருவாக்க முடியவில்லை. கடவுள் மனிதன் உட்பட பிரபஞ்சத்தை உருவாக்கி ஆளுகிறார். பிரபஞ்சம் ஆன்மீக கருத்துக்களால் நிரம்பியுள்ளது. அவை அவர் உருவாகின்றன, மேலும் அவை அவற்றை உருவாக்கும் மனதுக்கு கீழ்ப்படுகின்றன. மரண மனம் ஆன்மீகத்தை பொருளாக மாற்றும், பின்னர் இந்த பிழையின் இறப்பிலிருந்து தப்பிக்க மனிதனின் அசல் சுயத்தை மீட்டெடுக்கும். மனிதர்கள் கடவுளின் சொந்த உருவத்தில் உருவாக்கப்பட்ட அழியாதவர்கள் போன்றவர்கள் அல்ல. ஆனால் எல்லையற்ற ஆவி அனைத்துமே மரண உணர்வு கடைசியில் விஞ்ஞான உண்மைக்கு அடிபணிந்து மறைந்துவிடும். மேலும் உண்மையான மற்றும் சரியான என்றென்றும் அப்படியே இருக்கும். சத்தியமும் பிழையும் படைப்பில் இணைக்கின்றன என்று சொல்வது தவறானது. படைப்பின் உண்மைகளை விளக்குவதற்கும் மனிதனையும் பிரபஞ்சத்தையும் உருவாக்கும் மற்றும் நிர்வகிக்கும் ஒரே மனதை நிரூபிக்க இயேசுவின் தெய்வீக தோற்றம் அவருக்கு மனித சக்தியை விட அதிகமாக கொடுத்தது. படைப்பின் விஞ்ஞானம் இயேசுவின் பிறப்பில் மிகவும் வெளிப்படையானது. அவருடைய புத்திசாலித்தனமான மற்றும் குறைந்தது புரிந்து கொள்ளப்பட்ட சொற்களை ஊக்கப்படுத்தியது. மேலும் அவரது அற்புதமான ஆர்ப்பாட்டங்களின் அடிப்படையாக இருந்தது. மாம்சத்தின் எந்த உறவையும் இயேசு ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், பூமியில் உங்கள் தகப்பனை யாரையும் அழைக்காதீர்கள், ஏனென்றால் பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா ஒருவர். மறுபடியும் அவர் கேட்டார், என் தாய் யார், என் சகோதரர்கள் யார், அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் அவர்களே என்பதை குறிக்கிறது. அவர் எந்த மனிதனையும் தந்தை என்ற பெயரில் அழைத்ததாக எங்களிடம் பதிவு இல்லை. அவர் ஆவியான கடவுளை ஒரே படைப்பாளராகவும் எனவே அனைவருக்கும் பிதாவாகவும் அங்கீகரித்தார். எல்லையற்ற மனம் மன மூலக்கூறு முதல் முடிவெளி வரை அனைத்தையும் உருவாக்கி நிர்வகிக்கிறது. அனைவரின் இந்த தெய்வீக கோட்பாடு அவரது படைப்பு முழுவதும் அறிவியலையும் கலையையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் மனிதனின் மற்றும் பிரபஞ்சத்தின் அழியாத தன்மையை வெளிப்படுத்துகிறது. உருவாக்கம் எப்போதுமே தோன்றுகிறது, அதன் விவரிக்க முடியாத மூலத்தின் தன்மையிலிருந்து தொடர்ந்து தோன்ற வேண்டும். மரண உணர்வு இது தோன்றுவதை தலைகீழாக மாற்றுகிறது மற்றும் யோசனைகளை பொருள் என்று அழைக்கிறது. இவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் தெய்வீக கருத்து மனித அல்லது பொருள் சார்ந்த நம்பிக்கையின் நிலைக்கு வரும் என்று தோன்றுகிறது. ஆனால் விதை தானாகவே இருக்கிறது. தெய்வீக மனம் எல்லாமே மற்றும் அனைத்தையும் இனப்பெருக்கம் செய்வது போல மனம் பெருக்கி மற்றும் மனதின் எல்லையற்ற யோசனை மனிதனும் பிரபஞ்சமும் தயாரிப்பு. ஒரு சிந்தனை ஒரு விதை அல்லது ஒரு பூவின் ஒரே புத்திசாலித்தனம் அல்லது பொருள் அதை உருவாக்கிய கடவுள். இறப்பு வரலாற்றில் பொருள் அடிப்படையில் இருந்து டார்வின் பரிணாம கோட்பாடு பெரும்பாலான கோட்பாடுகளை விட மிகவும் சீரானது. சுருக்கமாக இது டார்வின் கோட்பாடு, மனம் அதன் எதிர் பொருளை உருவாக்குகிறது. மேலும் மனிதன் உட்பட பிரபஞ்சத்தை மீண்டும் உருவாக்க சக்தியுடன் விஷயத்தை முடிக்கிறது. பொருள் பரிணாமம் என்பது முதல் காரணம் பொருளாக மாற வேண்டும், பின்னர் மனதிற்கு திரும்ப வேண்டும் அல்லது தூசி மற்றும் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும். வேதம் மிகவும் புனிதமானது. ஆன்மீக ரீதியில் அவர்கள் புரிந்து கொள்வதே எங்கள் நோக்கம், ஏனென்றால் இந்த புரிதலால் மட்டுமே உண்மையை பெற முடியும். மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் உண்மையான கோட்பாடு பொருள் வரலாற்றில் அல்ல, ஆன்மீக வளர்ச்சியில் உள்ளது. ஈர்க்கப்பட்ட சிந்தனை பிரபஞ்சத்தின் ஒரு பொருள் சிற்றின்ப மற்றும் மரண கோட்பாட்டை கைவிட்டு ஆன்மீக மற்றும் அழியாததை ஏற்றுக்கொள்கிறது. ஆன்மீக பரிணாமம் மட்டுமே தெய்வீக சக்தியை பயன்படுத்த தகுதியானது. பொருள் உணர்வு இருப்பு உண்மைகளை வெளிப்படுத்தாது, ஆனால் ஆன்மீக உணர்வு மனித நனவை நித்திய சத்தியமாக உயர்த்துகிறது. மனிதகுலம் மெதுவாக பாவ உணர்வில் இருந்து ஆன்மீக புரிதலுக்கு முன்னேறுகிறது. எல்லாவற்றையும் சரியாக கற்றுக்கொள்ள விருப்பமில்லாமல் கிறிஸ்தவ மண்டலத்தை சங்கிலிகளால் பிணைக்கிறது. மனம், வாழ்க்கை, உண்மை, அன்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் அனைத்தும் ஆன்மீக ரீதியில் கருத்தரிக்கப்பட்டு வெளிவருகின்றன. ஆனால் மனிதன் கருத்தரிக்கப்பட்டு ஆன்மீக ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் அல்லது கடவுள் மற்றும் மனிதனால் உருவானது என்ற கூற்று இந்த நித்திய சத்தியத்திற்கு முரணானது. யுகங்களின் அனைத்து வீணான தன்மையும் இந்த இரண்டு முரண்பாடுகளையும் ஒருபோதும் உண்மையாக்க முடியாது. தெய்வீக விஞ்ஞானம் வாழ்க்கை அல்லது மனம் உருவாகிறது அல்லது பொருள் உடலில் உள்ளது என்ற மாயையின் மூலத்தில் கோடரியை இடுகிறது. மேலும் விஞ்ஞானம் இறுதியில் இந்த மாயையை அனைத்து பிழையின் சுய அழிவு மற்றும் விஞ்ஞானத்தின் அழகிய புரிதல் மூலம் அழிக்கும். வாழ்க்கை கிறிஸ்டியன் சயின்ஸ் விரிவடைவதை முன்வைக்கிறது. திரட்டல் அல்ல இது. மூலக்கூறிலிருந்து மனதிற்கு எந்த ஒரு பொருள் வளர்ச்சியையும் வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் தெய்வீக மனதின் ஒரு வழங்கல். மனித தலைமுறை நிறுத்தப்படுவதால் நித்தியமான இணக்கமான மனிதனின் உடைக்கப்படாத இணைப்புகள் ஆன்மீக ரீதியில் அறியப்படும் பூமியிலிருந்து அல்ல. ஆனால் கடவுளோடு இணைந்த மனிதன் தோன்றுவார். மனிதனும் பிரபஞ்சமும் ஆவியிலிருந்து உருவாகியுள்ளன. ஆன்மீகமும் இருக்கின்றன என்ற விஞ்ஞான உண்மை தெய்வீக அறிவியலில் நிலையானது. பாவம் மற்றும் நோய் உணர்வை இழக்கும் போதுதான் மனிதர்கள் ஆரோக்கிய உணர்வை பெறுகிறார்கள் என்பதற்கான சான்று. மனிதன் ஒரு படைப்பாளி என்று நம்பும் போது மனிதர்களால் கடவுளின் படைப்பை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதன் இருப்பதன் உண்மையை கண்டுபிடிப்பதால் மட்டுமே ஏற்கனவே படைக்கப்பட்ட கடவுளின் குழந்தைகள் அறிவார்கள். ஆகவே உண்மையான இலட்சிய மனிதர் பொய்யான மற்றும் பொருள் மறைந்து போக்கும் போது விகிதத்தில் தோன்றும். இனி திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது திருமணத்தில் கொடுக்கப்படவோ மனிதனின் தொடர்ச்சியையோ அல்லது கடவுளின் எல்லையற்ற திட்டத்தில் எண்ணிக்கையை அதிகரிக்கும் உணர்வையோ மூடுவதில்லை. கடவுள் ஒரு படைப்பாளி இருக்கிறார் என்பதை ஆன்மீக ரீதியில் புரிந்து கொள்வது எல்லா படைப்புகளையும் விரிவுபடுத்துகிறது, வேதவசனங்களை உறுதிப்படுத்துகிறது. பிரிந்து செல்வது வழி இல்லை. மற்றும் மனிதனுக்கு மரணமில்லாதது, பரிபூரணமானது, நித்தியமானது என்ற இனிமையான உறுதிமொழியை கொண்டு வருகிறது. படைப்பு கோட்பாடு, வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு, கடவுள். பிரபஞ்சம் கடவுளை பிரதிபலிக்கிறது. ஒரே ஒரு படைப்பாளியும் ஒரு படைப்பும் மட்டுமே உள்ளது. இந்த படைப்பு ஆன்மீக கருத்துக்கள் மற்றும் அவற்றின் அடையாளங்களின் விரிவாக்கத்தை கொண்டுள்ளது. அவை எல்லையற்ற மனதில் தழுவி எப்போதும் பிரதிபலிக்கின்றன. இந்த யோசனைகள் எல்லையற்றவை முதல் முடிவிலி வரை உள்ளன. மேலும் உயர்ந்த கருத்துக்கள் கடவுளின் மகன்கள் மற்றும் மகள்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தூண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.